புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் குமாரமங்கலம் கிராமம் இயற்கை விவசாயி திரு துரைசாமி அவர்கள் கடலை விதைப்பு கருவி உருவாக்கியுள்ளார். விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் இவரது முயற்சி முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. இன்று அவர் உருவாக்கிய கடலை விதைப்பு கருவி குறித்து பல்வேறு வகையான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு துரைசாமி, கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயியின் வணக்கங்கள். நான் வந்து 1975 திருச்சி பிஷப்வேர் காலேஜில் பிஎஸ்சி பௌதிகம் பாடம் படித்து முடித்தேன். நான் 1975 படிப்பு முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா காலமாயிட்டார். என் குடும்பம் பெரிய குடும்பம், அதனால நான் வந்துட்டு விவசாய குடும்பமாக இருந்ததுனால நான் வேறு வேலைக்கு போக முடியல. கொஞ்ச நாள் வெளியே வேலையில் இருந்துட்டு திருப்பி விவசாயத்துக்கே வந்தேன். விவசாயத்துக்கு வந்த பொழுது புது புது நுட்பங்கள் வர ஆரம்பிச்சுது. பவர் டில்லர் பயன்படுத்தி உழவு செய்தல், அப்புறம் வந்துட்டு நெல் கதிரடிக்கும் இயந்திரம் பயன்படுத்தி கதிர் பிரித்தல், இப்படி புது புது நுட்பங்கள் வந்தது. அதை ரொம்ப ஆசைப்பட்டு இந்தியன் பேங்க் உதவியோடு நாங்கள் அதை பயன்படுத்தி நல்ல பேர் வாங்கினோம். விவசாயம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிறகு வந்து 2006 ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கினோம். அந்த டிராக்டர் விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியாக பயன்பாட்டுக்காக ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிராஷர் வந்து நான் ஒரு டிசைன் பண்ணி குறைஞ்ச வெயிட்டில் ஒன்று தயார் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விவசாயம் சார்ந்த நுட்பங்களை செஞ்சுக்கிட்டு வந்தேன். இது 2011 வந்துட்டு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை செம்மல்ங்கிற விருது கொடுத்தாங்க. அப்புறம் 2013 வந்துட்டு மோடி ஐயா அவர்கள் வந்து பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் அதே 2013-14 வந்துட்டு ICR ஹைதராபாத்தில் என்னுடைய கருவி ஒன்று கண்டுபிடிப்பை அங்கீகரித்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது மாதிரி சில சர்டிஃபிகேட்டுகள் வாங்கியிருக்கேன். நான் ஒரு கருவியை வடிவமைச்சு அதை நம்ம இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட்னு TNAUல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு பதிவு பண்ணினேன். அவங்க அது வந்து எனக்கு டிசைன் பேட்டன்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த டிசைன் பேட்டன்ட் வாங்கினது முதல் விவசாயி நான் தான். அது ஒரு எளிய கருவி தான், ஒரு நெம்போல் தத்துவத்தோடு இயங்கக்கூடிய ஒரு எளிய கருவி. வந்து நீங்கள் விசை செலுத்தும் போது அந்த விசை வந்து மிகைப்படுத்தி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மிகைப்படுத்தி களைவெட்ட பயன்படுத்தப்படும். ஒரு சக்கரம் வந்து ஆதாரமாகவும் முன்பக்கம் வெற்ற கத்தி வந்து, அதாவது நம்ம எடை அப்படியும் நம்ம நீளமான ஒரு கைப்பிடி வந்து நம்மளோட நெம்போலாகவும் பயன்படும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் விவசாய வேலைகளை, அதாவது களைவெட்டு வேலைகளை ரொம்ப எளிமையாக செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். அதையும் கூட இப்போ சமீபத்தில் அதை கொஞ்சம் மறுவடிவமைப்பு செஞ்சு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் மெட்ராஸ்லேருந்து, இந்த பக்கம் கடலூர்லேருந்து கோயம்புத்தூர் வரல பல தரப்பட்ட விவசாயிகள் எங்கள்கிட்ட தொடர்புல கொண்டு வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க கேட்குற நேரத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ சமீபத்தில் வந்துட்டு இது அன்னியில் வந்துட்டு நாங்கள் நெல்லுக்கு கோணவிடர் நெல் நேரடி விதைப்பு கருவி. அந்த நெல் நேரடி விதைப்பு கருவி என்னன்னாக்கா 10 SRI மெத்தடில் சொல்கிற மெத்தடில் நேரடியாக விதைக்கிறது. நேரடியாக விதைக்கும் போது ஒரு ஏக்கருக்கு சுமாராக ஒரு 4.5 kg விதை நெல் போதும். ஒரு சுமாராக ஒரு 4 மணி நேரத்தில் போட்டுடலாம். அப்போ விவசாய வேலை செலவு குறையும், சுமாராக ஒரு 5000 எல்லாம் குறையும். அதை வந்து களை கட்டுப்பாட்டுக்கு ஒரு 15 பயன்படுத்தினோம்னாக்கா சாதாரணமாக நெல் விளையிற வயசை விட ஒரு 10 முன்கூட்டி விளைஞ்சிடும். இதில் ஒரு சிக்கனம், நீர் சிக்கனம் வரும், வேலை சிக்கனம் வரும். இது பிறகு அது நெல்லுக்கு கோண விடர் ரெட்டை உருளை கோண விடர் ஒத்தை உருளை கோண விடர்னு 2 தயார் பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன முயற்சி செஞ்சு நிலக்கடலை நேரடியாக விதைக்கணும் வரிசையாக அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனை பண்ணி ஒரு ஃப்ரேம் தயார் பண்ணோம். அந்த ஃப்ரேமில் 4 முன்னாடி ஒரு செட்டு கொழுவு வந்து கோடு போட்டுக்கிட்டு போவோம், அதாவது உழவு சால் மாதிரி கோடு போட்டுக்கிட்டு போவோம். நடுவே ஒரு வெசலில் வந்து அந்த இது வச்சுருப்போம், நிலக்கடலை விதைய. அந்த நிலக்கடலை விதையை பிக்கப் பண்ணி கீழே போடுறதுக்கு ஒரு சின்ன கியர்மா டைப்பு ஒரு இது பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கோம். இந்த கியர் டைப் வீலோட அலைன் பண்ணி ஒரு கேலிபரேட்டட் வீல், அதாவது அந்த இவ்வளவு தூரத்துல விழுகணும்னு நம்ம டிசைன் பண்ற அளவுல ஆறாங்குளத்துல விழுகணும் எட்டாங்குளத்துல விழுகணும்னு கணக்கு போடுற மாதிரி அதை கணக்கீடு பண்ணி கீழே விதைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சிருக்கிறோம். அதுக்கு பின்பக்கம் அந்த விதைப்பு விதைச்ச பருப்பை வந்துட்டு மூடிட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன பரம்பு அமைப்பு, அதாவது சின்ன ஒரு பார் மாதிரி வச்சிருக்கோம். அது கூடி மூணு வேலையும் ஒரே நேரத்தில் நடக்கும். கொழு கோடு போட்டுட்டு போகும், ஒரு ஒரு ஒன்றரை அங்கலாம் ரெண்டாங்கலாம் கோடு போட்டுட்டு போகும். பின்பக்கம் பருப்பு டிராப் ஆகும் குறிப்பிட்ட இடைவெளியில், அது பின்பக்கம் அதை மூடிட்டு வந்துடும். இப்போ ஆகக்கூடி ஒரு நபர் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு ஆள் துணை வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு நிலக்கடலை விதைப்ப எளிமையாக செய்யலாம். இப்பெல்லாம் ஆள் பற்றாக்குறையினால எல்லா விவசாயிகளும் என்கிட்ட தொடர்புல இருக்கவங்களாம் சொல்கிறாங்கண்ணா, ஆள் கிடைக்கலைங்க விவசாய கூலிக்கு, கூலி எவ்வளோ கொடுத்தாலும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை கைவிட முடியுமானா முடியாது, ஏன்னா வச்சிருக்கிற நிலத்தை பயன்படுத்தி ஆகணும், சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் விவசாயிகள் இருக்கும்போது அதுக்கு ஏதுவாக எளிய விலையில் அவங்க வந்து அதிகமாக 20,000-30,000 போட்டு கருவிகள் வாங்குவாங்கன்னா அப்படிலாம் இல்லை, சில ஆயிரங்களுக்கு உள்பட வந்து அந்த கருவிகள் தயார் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கருவிகள் பயன்படுத்தினவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இந்த அளவில் நான் என்னோட சிறு குறிப்பை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நான் நிறைய பேர்த்துக்கு எந்த மாவட்டம்னு கணக்கு இல்லை, தமிழ்நாடு கர்நாடகாவில் இருந்து கூட கேட்டிருக்காங்க, மைசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, மாண்டியாவிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆந்திரா பிரதேசிலிருந்துலாம் கூட கேட்டிருக்காங்க, பக்கத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கேன். உள்ளூரில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் விவசாயிகள் தொடர்பில் உள்ளாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு கேட்குறப்போ அதை அவங்க எனக்கு ரூபா கருவி 1000 களைவெட்டுற கருவி 1000 ரூபா வந்துட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா நான் உடனே அவங்க அட்ரஸுக்கு பார்சல்லையோ கூரியர்லையோ அனுப்பிச்சி விட்ருவேன், அவங்க அதை அங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி செய்கிறோம். இப்போ இந்த நிலக்கடலை விதைப்பு கருவி இந்த பருவத்துக்கு தான் நாங்கள் அதை தயார் பண்ணினோம். அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணி செஞ்சுருக்குறோம். ஒரு நபர் வாங்கி இப்போ கூட ஒரு அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து சர்வீஸில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு பக்கத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்துட்டு இப்போ மதியம் பேசினார், நல்லா இருக்குதுங்க ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஒரு பாமர விவசாயிகள் வந்து எனக்கு பாராட்டு கொடுக்கறது பெரிய சான்றிதழாக நினைக்கிறேன். அந்த கருவியோட விலை 4,500 ரூபா 4 வருஷம் விதைக்கிறது, அது எளிமையாக இருக்கும். 6 வருஷம் கூட போடலாம், ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு எளிமையாக இருந்தால் தானே வேலை தொடர்ச்சியாக செய்ய முடியும், அதனால 4 வருஷம் வச்சு செஞ்சுருக்கோம்.
இந்த கருவி கடலை விதைப்பு தவிர மற்ற பயிர்களுக்கு அது பயனுள்ளதா உதவிகரமா இருக்குமா, இல்ல கடலை மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுமாங்கய்யா?
அதுல இடைவெளி அப்படிங்கிற ஸ்பேசிங் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வித்தியாசம் வருது, அதனால அதை நாங்க பிக்சடா தான் அசம்பிள் பண்ணிருக்கோம். மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தலாம், அதுல 4 வருஷம்ல ஒன்னை பயன்படுத்தி ரெண்டை விட்டுட்டு 3 அப்படி 1-3 போட்டா ஒரு 3/4-3/4 இப்போ 8-16 இடைவெளியில விதைக்கப்படும், அல்லது 2-4 எடுத்துக்கிட்டு 1-3 டிஸ்கார்ட் பண்ணிட்டு செய்யலாம். மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தலாம், மற்ற பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது. பொதுவாக உருவகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், இடைவெளி கூடுதலாக கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இடைவெளி சாதாரணமாக 8 அங்குலம் தான் கேட்குறாங்க எல்லாருமே, அந்த 8 அங்குலங்கிறும் போது ஒரே மாதிரியான அமைப்பாக தான் இருக்கும். எடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 கிலோக்கு உள்பட வருது, நீங்கள் விதை பயன்படுத்தி போகும்போது கூட 15 கிலோவுக்கு மேல்பட வராது. அதையும் நீங்கள் வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, நிலத்தில் வச்சு உருட்ட போறீங்க, நிலத்தில் வச்சு உருட்டும்போது அதிகமாக சிரமப்படாமல் வேலை செய்யலாம்.
சரிங்கய்யா, இப்போ இந்த கருவியை வாங்குறவங்க அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் அவங்களுக்கே சொல்லிடுறீங்களா ஐயா?
ஆ, வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுவேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. விவசாயிகள்லாம் எல்லாருமே அறிவாளிகள் தான், ஒரு குழு இருக்குன்னா உழவு விழுவணும்னு தெரியும், ஒரு பரம் பழகிறதுன்னா மண்ணம் போடுவோம்னு தெரியும், நடுவு இருக்கிற இது மட்டும்தான் புதுசு அவங்களுக்கு. அதனால வந்து எது முன்பக்கம் எது பின்பக்கமும் ஒரு ஆரம் மார்க் போட்டிருப்போம், அதை பார்த்தோன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஈஸியாக செட் பண்ணுறது ஒரு 2 போல்ட் மாட்டணும், 2 சக்கரத்தை எடுத்து மாட்டணும், நாங்கள் மேன் அதெல்லாம் தனித்தனியாக தான் வச்சு அனுப்புவோம், அதை எடுத்து அசம்பிள் பண்ணிக்கணும், கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். சியா பொண்ணுங்கிற நெல் வந்து நான் நேரடி விதைப்பு கருவியில் போட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நாற்று விட்ட பயிரை விட எங்களுக்கு வந்து நெல் வந்து பழுத்திருச்சுன்னா 1 வாரம் 10 நாளில் அறுக்கலாம், அது இன்னும் 10-20 நாள் ஆகும். அது கூடி வயசை குறைக்கிறோம், அதாவது அவங்க என்ன வந்து சொல்லுவாங்களோ அந்த வயசை குறைக்கிறோம். நெல் வந்து வீரியமாக பிரச்சனை இல்லாமல் அந்த ஆரம்ப காலத்தில் என்ன வீரியத்தோடு வருதோ அதே வீரியத்தில் சுணக்கம் இல்லாமல் வந்துடும். பறித்து நடும் பொழுது ஒரு தடவை ஒரு சுணக்கம் 10 நாள் 15 நாள் சுணக்கம் வரும், அந்த சுணக்கம் இல்லாமல் இருக்கும், அது ஒரு ப்ளஸ்ஸு. நெல் கோணம் விடுற நாங்கள் செய்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷனுங்கிற கணக்கில் இந்த சாய்வில் இருந்தால் ஓட்டுறது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் இருக்குது ஃபிசிக்ஸில், அதெல்லாம் பயன்படுத்தி செய்யணும். அதனால் நாங்கள் வச்சுருக்கிற கருவிகள் வந்து ஓரளவுக்கு மக்கள் விரும்பி வாங்கக்கூடியதாக இருக்குது.
ஐயா, இந்த இப்போ நெல், இந்த கடலையெல்லாம் நீங்கள் பயிரிடுறீங்க, பொதுவாக அந்த நெல் கடலையெல்லாம் வயல்களில் எந்த மண் இருந்தால் அது நல்லா செழிப்பாக வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மண் வகைகள் என்ன, அந்த பயிர் வைக்கிறதுக்கு அந்த மண்ணை எப்படி நம்ம தயார்படுத்துறது ஐயா?
நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, எப்பேற்பட்ட மண்ணாக இருந்தாலும் திருப்பி திருப்பி பசுந்தாள் உரங்கள் சணப்பு தக்க பூண்டு ஏதோ நமக்கு கொழிஞ்சி இந்த மாதிரி பயிர்களை நீங்கள் அதில் போடணும். ரெண்டாவது வர்ற விவசாய கழிவுகளை அதுலேயே நெருப்பு வச்சு கொளுத்தாமல் அதில் மண்ணில் வந்துட்டு அமுத்தணும், தண்ணீர் விட்டோ இல்லாட்டி வர மண்ணையும் போட்டு மூடினீங்கன்னா மண் எல்லாத்தையும் மக்க செஞ்சு ஹியூமஸ் கார்பன் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது நிறையா ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக. நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான மண்ணாக இருந்தால் கூட மிருதுவான மண்ணாக மாறிடும். நம்ம தொடர்ந்து முயற்சி அது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா எந்த மண்ணையும் பயன்படுத்தலாம். அதில் வந்துட்டு ஒன்லி திங் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், அதில் வந்துட்டு மக்கு இலை மக்குகள் சேரணும். மாட்டு சாணம் குப்பை செய்ய முடியாதவங்க பசுந்தாள் உரங்களை போட்டு மடக்கி விழுவணும். பருவத்தில் அதை செஞ்சு ஒரு 45 நாளில் இடவெளி அதுக்காக பசுந்தாள் உரம் வளர்க்குறதுக்கு அது தேவையான அளவுக்கு நைட்ரஜனையும் உள்ளே வந்து புலவளப்பு தன்மையும் உள்ளே பல்லுயிர் பெருக்கத்துக்கு அதாவது மண்புழு நிறையா உற்பத்தி ஆகிரும். நீங்கள் தக்க முண்டெலாம் போட்டு எடுத்துட்டு மண்ணை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உப்புமா கண்ண மாதிரி நிறையா மண்புழு நாட்டு புழுகள் உற்பத்தி ஆகி மண்ணை வந்து நல்லா எப்போவும் காற்றோட்டம் மிக்கதாக ஆரோக்கியமானதாக வச்சுக்கணும். அதனால் பசுந்தாள் உரம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. மாட்டு உரம் இருக்கிறவங்க இப்போ மாடுங்கள்லாம் பழைய காலத்தில் மாதிரி இல்லை, நாங்கள் வயசு 70 எங்கள் வீட்லேயே முன்ன இருந்த அளவுக்கு மாடு இப்போ வச்சுருக்க முடியல. காரணம் தேவையான வந்துட்டு இப்போ மேய்ச்சல் நிலங்கள்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. கட்டி வச்சே வளர்க்கணுங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். அதனால குறைச்சலான அளவு இருக்கிறதையும் வந்துட்டு மிகைப்படுத்தி பயன்படுத்துறதுக்கு ஊட்டமேட்டிய தொழுவுரம் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்குது. ஊட்டமேட்டுறது வந்து ஆர்கானிக் முறையில் ஊட்டமேட்டுறதை ஏற்றலாம், இன்ஆர்கானிக் முறை அதாவது யூரியா சேர்த்து அதை வந்து மக்க வச்சுக்கிறது ஒரு வழி இருக்குது, டிஏபி கரைசல் சேர்த்து மக்க வைக்கிறது வழி இருக்குது. இது அந்நியில் இது இல்லாமல் மக்க செய்கிறதுக்காக பாக்டீரியாலாம் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லை நம்ம சாதாரணமாக டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற அசோசியேஷன் பாஸ்பர் பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு கலைச்சி நீங்கள் உங்கள் குப்பைகளையோ இல்லாட்டி மாட்டுச்சாணத்துலேயோ தெளிச்சு விட்டீங்கன்னா அது ஊட்டமே ஏறிடும். அதில் வந்து நுண்ணுயிர்கள் நிறையா வளர்ந்துடும். மண்ணை வந்து செம்மைப்படுத்துறதுக்கு அது ஒரு எளிய வழி, அதை அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை. நீ வண்டி வண்டியாக கொட்டுறத விட ஒரு வண்டி கொட்டினாலும் நல்லபடியாக அதை வந்து மிகைப்படுத்தப்பட்ட பலன்தர் மாதிரியாக நுண்ணுயிர்களை வளர்த்து செய்கிறது நல்லது.
சரிங்கய்யா, இப்போ இந்த வேளாண்மை கருவிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த கருவிகளை இப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா தோணுச்சு?
அதான் நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், ஏதாவது புதுசாக செய்யணுங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் அப்போ எதையுமே இப்போ கன்வென்ஷனாக அதாவது பாரம்பரியமாக எப்படி செய்கிறாங்களோ அதை கொஞ்சம் மாற்றி எப்படி செஞ்சால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணுவேன். அந்த யோஜனைகளில் சிலது முட்டாள்தனமான யோஜனையாகவும் இருக்கும், சிலது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அந்த முட்டாள்தனத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டு நான் புத்திசாலித்தனமாக மாறிக்க வேண்டியதான். பெரிய விவசாயிகளில் சின்ன விவசாய நடுத்தர விவசாயி தான் எங்களுடைய இப்போ இது வந்துட்டு விரும்பி வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ நான் நெல் இருக்கிறேன்னாக்கா வீட்லேயே கொண்டு வந்து சிலாக கொடுத்து எனக்கு நெல் வேணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த மாட்டேன், இயற்கை முறைகளை அதிகமாகவும் செயற்கை முறைகளை குறைச்சலாகவும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வளர்ப்பேன். அதனால வந்து எனக்கு ஒரு அதிகப்படியான உற்பத்தி இல்லைனாலும் இருக்கிறத வந்து எளிமையாக வித்துறோம். மிளகாய் அதே போல் வீட்டில் வச்சுருக்கிறது நல்லா இதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரி இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணுற குறைஞ்ச அளவு இதுவும் வந்துட்டு நேரடி விற்பனை செஞ்சுக்கிறோம். மிளகாய் நாற்று விட்டு நடுறது தான் வழக்கமான முறை. இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம், பாக்கெட்டு நான் வேறு முறை அதாவது ஐஸ்கோன் மாதிரி சின்ன இதில் போடுறது வந்து வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க. காயப்பித்தை போட்டு மக்கின காயப்பித்தை போட்டு அதை வந்து அந்த ஐஸ்கோன் மாதிரி இருக்கிற விதைப்பு அதை சட்டத்தில் பயன்படுத்தி அதை வளர்த்து தராங்க. அதுக்கு 15 நாள் 20 நாள் அந்த பயிர் எடுக்கணும். அதில் வந்து நிறைய பயிர்கள் சாகும். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணோம், பாலித்தீன் கவர் இந்த இது வளர்க்கக்கூடிய பயிர் வகைகள் வளர்க்கக்கூடிய இப்போ பாலித்தீன் கவர் தேடி போய் வாங்கினு வந்து அதில் வந்துட்டு மக்கின குப்பையை கலந்து அதில் அசோஸ் பெருளம் பார்த்து பற்றியை கலந்து 40 நாள் நாற்ற 40 நாளுமே பாக்கெட்லேயே வளர்த்துட்டோம். இப்போ 40 நாள் நீங்கள் ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற வேலை குறைச்சல் ஒன்று, அதை களை கட்டுப்பாடுங்கிற வேலை குறைச்சல். 40 நாள் கழித்து நீங்கள் அதை உழவு ஓட்டி பாறை கட்டி நீங்கள் எடுத்து நடும்பொழுது அந்த பாக்கெட்டை மட்டும் கத்திரிச்சு விட்டுட்டு நீங்கள் மண்ணில் நல்லா பதிய வச்சுட்டிங்கனாக்கா எந்த வித தேக்க நிலையும் இல்லாமல் பயிர் வந்து செழிப்பாக வளரும். அந்த இதை இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம், இந்த வருஷம் அந்த முயற்சி செஞ்சுருக்கிறேன். அது நல்லாவே இருக்குது. பக்கத்தில் நாட்டை வாங்கி நட்டது குறுகிய வளர்ச்சியாகவும் இது நல்ல எழுச்சியான வளர்ச்சியாகவும் இருக்குது. நெல் கடலை கரும்புலாம் போட்டுருந்தோம். கரும்பு எங்கள் பக்கத்தில் இருந்த மில் வந்து இப்போ சில பிரச்சனைனால மூடிட்டாங்க. காரணம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஒரு காரணம், அதில் வரவு செலவுல தாமதம் அப்படி பல காரணத்தினால நின்றுச்சு. கரும்பு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது கரும்பும் வந்துட்டு இப்போ சக்கையை மக்காந்து அதாவது கரும்பு சாகையை வந்து வயல்லே போட்டு மக்க வைக்கணும்னு அவங்க சொல்கிறத நாங்கள் முத முத செஞ்சோம். நாங்கள் செஞ்சதை வந்து இந்த பாரி கம்பெனி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இது எப்படிங்க மக்கிருமா அப்படின்னு ஒன்று விட்டு ஒன்று போட்டு மண்ணாள்ளி போட்டால் போதுங்க, தண்ணி ஊதும்போது பாதி தண்ணி ஆகும், பாதி தண்ணி வந்து அந்த செத்தையை நினைச்சிடும், அந்த செத்தை வந்து மக்கி அடுத்த தடவை பார்க்கும்பொழுது நல்லா பொல பொலவுன்னு அந்த இடத்துல எல்லாம் நல்லா குப்பை சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதை அவங்களே பிரயத்தனப்பட்டு எல்லாத்துக்கும் பரவலாக்கம் பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அது எளிய வழி தான், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்கிற வேலை தாங்க. கருவி மொதல் உருவாக்கம் பண்ணது ஒரு குரூடு டைப், அதாவது தெளிவில்லாத வடிவம். அந்த தெளிவில்லாத வடிவத்தை கேவிக்கே கரூர் மாவட்டம் கேவிக்கே புழுதேரியில் இருக்குது. அந்த தலைவர்கிட்டையும் அங்கே இருக்கிற அபிசரிச்சிட்டையும் கொண்டு காட்டினேன். அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நபார்டில் ஒரு சப்போர்ட் ஃபினான்சியல் சப்போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. இது வாங்கி கொடுத்தது 2011 நபார்டு ஏஜிஎம் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணார். பரவாயில்ல, நீ படித்தவர் வந்து இவ்வளோ பிரயத்தனப்பட்டு செய்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையானதை செய்கிறோம்னு சொல்லி அவங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பாம்பேலேருந்து என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டியிருந்தது. நான் அவங்களுக்கு கரெக்டாக பதில் சொன்னேன், ஒரு விவசாயி இந்த அளவுக்கு செய்கிறவருக்கு கட்டாயம் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும்னு. அவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதில் 90,000 மானியம் போக மீதி வந்து திருப்பி கட்ட வேண்டிய தொகை. அந்த திருப்பி கட்ட வேண்டிய தொகையை முறைப்படியாக கட்டி முடித்தேன். அவங்க சொன்னபடியாக விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுத்தேன். இப்போ அந்த பயிற்சியின் தொடர்ச்சி தான் இப்போ 2011 to 2012 வரலாம் நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் அதுலேருந்து நிறைய நானும் கற்றுக்கிட்டேன். எனக்கு வர்ற வாடிக்கையாளரும் எனக்கு சொல்கிறத நான் பொறுமையாக கேட்டு அதை சரி பண்ணி அவங்க திருப்திக்காக செஞ்சுட்ருக்கேன்.
சரிங்க, இப்போ மற்ற விவசாயிகள் இந்த கருவியை வாங்கணும் அல்லது உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் செய்கிறீங்க ஐயா?
நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்தோன்னா நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பணம் ஒன்று வாங்கிப்போம். வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இப்போ நீட்டாக பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்றோம். நல்லது கூரியரில் அனுப்பிச்சி விட்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கர்நாடகா ஸ்டேட்லேருந்து ஒரு விவசாயி 6 கருவி வீரர்கள் வந்துருந்தார். நான் 6 கருவியும் பேக் பண்ணி இங்கேருந்து லாரி மூலம் அனுப்பிச்சேன். அவர் வாங்கிட்டு ஒரு 3 நாளில் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் 6 கருவிக்கு நாங்கள் கொடுத்த விலை வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ஏற கூலிக்கு சரியாக போச்சுங்கய்யா, கருவி ஃப்ரீயாகி போச்சு, அந்த அளவுக்கு வேலை நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாரு. அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் பாராட்டியிருக்காங்க. கருவிகள் வந்து யார் கேட்குறாங்களோ இருக்கிற போது இருக்குன்னு சொல்லி உடனே அனுப்பிச்சிருவேன். இல்லைன்னா கொஞ்சம் தவணை இன்னும் 1 வாரம் ஆகும், இல்லாட்டினா 2 நாள் ஆகும். தவணை கேட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சிருவேன். முன்கூட்டி பணம் அட்வான்ஸாக வாங்குறது இல்லைங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கும் மனம் இருக்கும், நமக்கும் மனம் இருக்கும், அது வேண்டான்ட்டு பொருள் கையில் இருக்கும் பொழுது பணத்தை வாங்கினா மனம் வாங்கினோன்னு அன்னைக்கே அனுப்பிச்சிருவோம், அல்லது அடுத்த நாள் ஆச்சு கட்டாயமாக அனுப்பிச்சிருவோம். அதுக்கு இடையில ஏதாவது லீவ் அப்படி மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு நாள் தாமதம் ஆகும், ஆனாலும் எந்த விதத்துலையும் தாமதம் பண்ண மாட்டோம். அப்படி அனுப்பிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்கேன் விவசாயிகள்கிட்ட. என்னை முகம் தெரியாத எத்தனையோ அபிமானிகள் வந்து என்னை நேர பார்க்காம ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க, அனுப்பிச்சு விட்டுருக்கேன். எந்த ரிப்போர்ட்டும் வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட நல்ல பேரை.
இந்த கருவிகளை நீங்க எங்க தயாரிக்கிறீங்க? ஏதாவது உற்பத்தி அமைப்புகள்ல அல்லது நிறுவனங்கள்ல கொடுத்து தயாரிக்கிறீங்களா, இல்ல மூலப்பொருட்களை வாங்கி நீங்களே அதை ஃபிட் பண்ணி தயாரிக்கிறீங்களா? அந்த தயாரிப்பு முறைகளை பத்தி
மூலப்பொருளை வாங்கி நானே தயார் பண்ணேன். ரெண்டு வேலையாட்கள் வச்சு அவங்களுக்கு எல்லாம் அந்த வேலையில கொஞ்சம் பொறுமை பொத்த மாட்டேங்குது அவங்களுக்கு. இது கொஞ்சம் போரிங் ஒர்க்கா இருக்குது, என்ன பண்றது? படிச்சவங்களுக்கு வந்து வெள்ளை சட்டை போட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதனால அது சிரமமாக இருக்குது. அது நான் செஞ்சிட்ருக்கேன், நானே செய்கிறேன். என்னால் முடியாத வேலை பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து வேலை வச்சு வாங்கிக்குவேன். முடியாததை வெளியே வாங்கிக்குவேன், முடிஞ்சதை நான் செஞ்சுக்குவேன். கூடிய மட்டும் 90% வேலை நான் செய்வேன். என்னுடைய தொடர்பு எண் 9965 3454 00. துரைசாமி,
விதைக்கக்கூடிய கருவியை பத்தி மிக அழகா நேர்த்தியா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொன்னீங்க. புதுகை பண்பலை வானொலி நிலையம் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மிகவும் நன்றி.
நேர்களை, இதுவரை கடலை விதைப்பு கருவி குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய சாதனை நாயகர் திரு ச துரைசாமி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிகளும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.